بالله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: فيه رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يلدغ المؤمن من حجر مرتين، أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவிலே எதை குறித்து பேசலாம் என்று பல விஷயங்களை யோசித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று தோன்றியது, ஏப்ரல் மாதம் பொதுவாக நம்முடைய மக்கள் புதுக்கணக்கு போடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. மார்ச் மாதத்திலே பெரும்பாலும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே இந்த கணக்கு வழக்குகள் இவற்றை முடிப்பதிலே நம்முடைய கவனம் இருக்கும். ஏப்ரல் 1 தேதி முட்டாள்கள் தினம் என்று உலகத்திலே நாம் பரவலாக பார்க்கிறோம். உண்மையிலுமே அது முட்டாள்கள் தினம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், புதுக்கணக்கு போடுபவர்களும் ஒரு வகையிலே முட்டாள்கள் தான். ஷரியத்துடைய பார்வையிலே மறுமைக்காக கணக்கு போடுவோன் புத்திசாலி. பெருமானார் சொன்னார்கள்: அல் கையிசு மந்தான நஃப்ஸஹு. உண்மையான புத்திசாலி யார் என்று சொன்னால், தன்னுடைய நஃப்ஸை சுய விசாரணை செய்து மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக எவன் கணக்கு போடுகிறானோ அவன் புத்திசாலி. இந்த உலகமே கதி என்று வாழக்கூடியவன் நிச்சயம் புத்திசாலி அல்ல. ஆக அந்த அடிப்படையில் இந்த ஏப்ரல் 1 நாள் ஒரு முட்டாள்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அதை ஒட்டி நாம் போடுகிற அந்த புதுக்கணக்கு, இவை தொடர்பான சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, இந்த ஏப்ரல் 1 தேதி ஒரு ஏமாற்றுகிற ஒரு தினமாக உலகத்திலே கொண்டாடப்படுகிறது. ஷரியத்துடைய பார்வையிலே ஏமாறுவது ஏமாற்றுவது இந்த இரண்டுமே ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் ஏமாறவும் கூடாது பிறரிடத்திலே, பிறரை ஏமாற்றவும் கூடாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே மிக அற்புதமாக சொன்னார்கள்: லா யுல்தகுல் முஃமின் மின் ஹுஜ்ரி மர்ரதைன். ஒரு முஸ்லீம் ஒரு புதரில் 2 தீண்டப்பட மாட்டான். ஒரு முஸ்லீம் ஒரு புதரில் 2 தீண்டப்பட மாட்டான். ஒரு புதரிலே கை வைத்தான், பாம்போ அல்லது தேலோ கொட்டி விட்டது, அடுத்த முறை அந்த புதருக்குள் அவன் கைவிட மாட்டான். காரணம், ஏற்கனவே ஏமாந்திருக்கிறான், ஏற்கனவே அடிபட்டு இருக்கிறான். எனவே ஒரு முஸ்லீம் 2 தீண்டப்பட மாட்டான், அப்படி ஒரு முஸ்லீம் ஏமாற மாட்டான். இந்த ஹதீஸ் பெருமானார் எப்போது சொன்னார்கள் சொன்னால், பத்ருப்போரிலே காஃபிர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். 70 கைதியாக பிடிக்கப்பட்டாங்க. அதில் ஒரு கவிஞன், அபு அஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன், அவனும் அந்த 70 கைதிகளிலே ஒருவன். இந்த பிடிபட்ட எல்லா கைதிகளிடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிணைத்தொகை வாங்கித்தான் எல்லோரையும் விடுதலை செஞ்சாங்க. அதில் அந்த அபு அஸ்ஸாங்கிற கவிஞன் சொன்னான்: அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னிடத்தில் எதுவுமே கிடையாது, எனக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கிறார்கள், தயவு செய்து என்னை மன்னித்து நீங்கள் விடுதலை செய்யுங்கள். பிணைத்தொகையாக தருவதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை, எனவே என்னை மன்னித்து விடுங்கள். இனி நான் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த போரிலும் கலந்து கொள்ள மாட்டேன், இனி முஸ்லிம்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அவன் பெருமானாரிடத்திலே கெஞ்சினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டு சரி போய்த்தோனன் விட்டுட்டான். பத்ரு போரிலே மன்னித்து விட்டார்கள். ஆனால் அதே நபர் அடுத்த ஆண்டு நடந்த உஹது போரிலும் கலந்து கொண்டான். உஹதிலும் முஸ்லீம்கள்ட்ட பிடிபட்டுட்டான். முஸ்லீம்கள் எப்படி அவனை பிடிச்சிட்டாங்க, இந்த முறையும் அவன் நபியிடத்தில் கெஞ்சினான்: இப்போ என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் இனிமேல் உங்களுக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க பெருமானார்: ஒரு முஸ்லீம் ஒரு புதரில் 2 தீண்டப்பட மாட்டான், ஒரு முஸ்லீம் 2 ஏமாற முடியாது, அவனை கொலை செய்யும்படி பெருமானார் உத்தரவிட்டார்கள். ஆக ஒரு முஸ்லீம் ஏமாறவும் கூடாது, ஒரு முஸ்லீம் யாரையும் ஏமாற்றவும் கூடாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே அன்றைய ரோமானிய மன்னர் தன்னுடைய ரெண்டு ஒற்றர்களை மதீனாவுக்கு அனுப்புகிறார். அனுப்பி இந்த முஸ்லிம்களுடைய நடவடிக்கை என்ன, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு செய்தியை திரட்டி கொண்டு வாருங்கள் என்று ரோமானிய மன்னர் மதீனாவிற்கு தன்னுடைய ரெண்டு ஒற்றர்களை அனுப்பி வைக்கிறார். மதீனாவிற்கு வந்த அந்த ஒற்றர்கள் எங்கேயும் போகல, மஸ்ஜிதுக்கு செல்லவில்லை அல்லது வேறு எங்கேயுமே போகல, நேராக முஸ்லிம்களுடைய கடைவீதிக்கு வந்தாங்க. கடைவீதியில் வந்து அந்த ஒற்றர்கள் இருவரும் முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவர்கள் மன்னருக்கு வந்து சொன்ன ஒரே வார்த்தை ரெண்டு வரி தான், முஸ்லிம்களை பற்றி ரெண்டே வரியில் சொன்னார், இந்த முஸ்லிம்கள் ஏமாறுபவர்களும் அல்ல ஏமாற்றுபவர்களும் அல்ல. முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் கவனித்துவிட்டு அவர் சொன்னார், இவர்கள் ஏமாறுபவர்களும் அல்ல இவர்கள் ஏமாற்றக்கூடியவர்களும் அல்ல. இதை கேட்டுவிட்டு அந்த மன்னர் சொன்னார், நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இவர்கள் ஏமாறக்கூடியவர்களும் அல்ல ஏமாற்றக்கூடியவர்களும் அல்ல என்கிற இந்த கூற்று உண்மையாக இருந்தால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், நான் இருக்கிற இந்த இடத்தையும் இந்த முஸ்லிம்கள் ஒரு நாள் கைப்பற்றுவார்கள். ஆக முஸ்லிம்கள் எந்த காலத்திலும் ஏமாறக்கூடியவர்களாக ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, அது முஸ்லிம்களுடைய பண்பு என்னங்க கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களை பற்றி காஃபிர்கள்ட்ட முஸ்லீம் அல்லாதவன்கிட்ட கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லுவான், மிகப்பெரிய ஏமாளிகள் முஸ்லீம்கள். நாம் என்னங்க திருடன் உண்மையான திருடர்கள்ட்ட ஏமாறுவோம், நம்மையும் நாம் ஏமாற்றிக்கொள்வோம் இல்லாத திருடனை காட்டி. இருக்கிற திருடனை பிடுங்க பிடிக்காம விட்டுருவோம், அது ஏமாளித்தனம். உண்மை என்னங்க, நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்வோம், தினமும் ஒரு புது புது திருடர்களுடைய கதையை உருவாக்கி. இதுதான் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உண்மையான நிலை. ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, சஹி புகாரியில் வருகிறது. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு கருப்பின பெண் அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பாங்க, கருப்பின பெண் அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பாங்க, முஸ்லீமான பெண். ஒரு நாள் ஹஜரத் ஆயிஷா கேட்டாங்க அந்த கருப்பின பெண்ணிடத்திலே, நீ எப்போது இஸ்லாத்தை தழுவினாய், நீ முஸ்லீமானது எப்போதுன்னு கேட்டாங்க. இப்போ அந்த கருப்பின பெண் சொன்னாங்க, தான் இஸ்லாமான அந்த சம்பவத்தை சொன்னாங்க, நான் சில எஜமானர்களிடத்திலே அடிமையாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன், என்னுடைய எஜமானனுடைய வீட்டிலே உள்ள ஒரு சிறுமியினுடைய கழுத்திலே அணிந்திருந்த நகை தொலைந்து போய்விட்டது, அவர்கள் நான் தான் திருடினேன் என்று என் மீது பழி சுமத்தினார்கள். பொதுவாக என்னங்க ஒரு பொருள் திருடு போயிடுச்சுன்னா முதல்ல வீட்டில் உள்ள வேலைக்காரங்க மேலே ஒரு சந்தேகம் வரும், ஒரு சந்தேகம் என்ன வரலாமே தவிர அதை உறுதிப்படுத்தக்கூடாது. இப்போ அந்த சிறுமியினுடைய நகை தொலைந்து போய்விட்டது, என் மேலே சந்தேகப்பட்டாங்க. சந்தேகப்பட்டதும் இல்லாமல் என்னை முழுமையாக சோதனை செய்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் என்னுடைய மறைவிடத்தை கூட சோதனை செய்தார்கள், என்னுடைய மறைவிடத்தை கூட. அந்த நேரத்தில் நான் எந்த தெய்வத்தையும் வணங்காமல், இணை வைக்கிற எந்த தெய்வத்தையும் அழைக்காமல் அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டேன், இறைவா என்னை இவர்கள் இவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள், நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக என்னை அவமானப்படுத்துகிறார்கள், எனக்கு உதவி செய் என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். அல்லாஹால உடனே அந்த துவா செஞ்ச கொஞ்ச நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு பருந்து எதையோ கீழே போட்டு விட்டு செல்கிறது. என்னன்னு பார்த்தா நகை, அந்த சிறுமியினுடைய நகை. ஏதோ அந்த பருந்து இறைச்சின்னு சொல்லி தூக்கிட்டு போயிருக்கும்போது தருது, அது தனக்கு உதவாது என்றவுடன் அந்த நகையை கீழே போட்டுட்டு போயிடுச்சு. அப்போ அந்த தொலைந்து போன அந்த நகை தான், அந்த பருந்து எடுத்து சென்ற அந்த நகை தான் அந்த சிறுமியினுடைய நகை. அதற்கு பிறகு என்னை விட்டு விட்டார்கள், அப்போது தான் நான் முஸ்லிமானேன் என்று அந்த பெண்மணி சொன்னாங்க. இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் முதல்ல புத்திசாலியாக இருக்கணும், ஒரு முஸ்லீம் அறிவு. என்னங்க முட்டாளாக ஒரு முஸ்லீம் இருக்கவே முடியாது, ஒரு முஸ்லீம் புத்திசாலியாக இருக்கணும். இரண்டாவதாக சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் பின் விளைவுகளை சிந்திப்பவனாக இருக்கணும், ஒவ்வொரு செயலிலும் இதனுடைய பின் விளைவுகள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, ஒரு முஸ்லீம் அதை பற்றி யோசிப்பவனாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் எச்சரிக்கை உணர்வு உள்ளவனாக இருக்கணும். எச்சரிக்கை உணர்வு, நம்முடைய ஊரை பற்றிய பாதுகாப்பு, நம்முடைய ஊரை பற்றிய ஒரு கவலை, ஊரின் மீதான எச்சரிக்கை, இது முஸ்லிம்களிடம் இருக்கணும். நான்காவதாக சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் நிதானத்தை கடைபிடிப்பவனாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அவசரம் சைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது, நிதானம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து உள்ளது, ஒரு முஸ்லீம் நிதானமாக இருப்பான். ஐந்தாவதாக சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் தான் எடுத்த முடிவில் நிதானமாக இருப்பான், நிலையாக இருப்பான், எந்த முடிவை எடுத்து விட்டாலும் அதில் பின்வாங்க மாட்டான், அதில் உறுதியாக இருப்பான், இது முஸ்லீமுடைய தன்மை. ஆறாவதாக பெருமானார் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை புரிந்து செய்வான் என்று சொன்னாங்க. ஏழாவதாக சொன்னார்கள், அவன் பேணுதலாக இருப்பான். இந்த ஏழு அம்சங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் முஸ்லீம்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நாம் பல விஷயங்களில் ஏமாறுகிறோம். இன்னைக்கு உலகத்தில் என்னங்க ஏமாறக்கூடியவர்கள் எல்லா விஷயத்திலும் பார்க்கலாம். ஒரு விசாரிக்காமல், சரியான முறையில் விசாரிக்காமல் தன்னுடைய பெண்ணை ஒருவனுக்கு கொடுத்து விட்டு ஏமாறுபவர்கள் உண்டு. பிறகு நிக்காகக்கு பிறகு புலம்புவாங்க, சரியாக விசாரிக்கல, அதுக்கப்புறம் என்னங்க புலம்பி ஒன்றும் ஆக போகிறதில்லை. அல்லது என்னங்க தன்னுடைய பையனுக்கு ஒரு பெண்ணை பற்றி முழுமையாக தெரியாமல் பெண் எடுத்து விட்டு அதற்கு பிறகு புலம்புவர்களும் உண்டு. இது ஒரு வகையான ஏமாற்றம், இது ஒரு வகையான ஏமாளித்தனம். இது எனவே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அதை குறித்து நன்கு யோசித்து தீர விசாரித்து எல்லாம், அது திருமணமானாலும் சரி, பெண் எடுப்பது கொடுப்பதானாலும் சரி, ஒரு முஸ்லீம் எதிலேயும் ஏமாறக்கூடாது. இன்னைக்கு உலகத்திலும் பேர் என்னங்க ரொம்ப பேர் ஏமாறுகிற ஒரு விஷயம் என்ன, நிதி நிறுவனங்களில் பணத்தை போட்டு ஏமாறுவான். எத்தனை நிதி நிறுவனங்கள் ஓடி போனாலும் சரி, பல லட்சங்களை கோடிகளை அள்ளி கொண்டு போனாலும் சரி, பத்திரிகையில் வள விளம்பரத்தை பார்த்து உடனே காசு சம்பாதிக்கணும், உடனே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் நிதி நிறுவனங்களில் போட்டு ஏமாறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அதில் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நிதி நிறுவன மோசடி செய்திகள் பத்திரிக்கையில் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். அந்த நிறுவனத்தை சுற்றி என்னங்க அதில் முதலீடு செய்தவர்கள்லாம் நிற்பாங்க, அதில் கண்டிப்பாக ஒரு 10 முஸ்லீம் பெண்களும் இருப்பாங்க புர்கா போட்டுட்டு. இப்படி ஏமாறக்கூடியவர்களும் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாறுவதும் ஏமாற்றுவதும் ஒரு முஸ்லீமுடைய பண்பாக ஒருபோதும் இருக்க முடியாது. அதே போல தான் நாம் என்னங்க ரொம்ப சுதாரிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. நம்முடைய ஊரிலே பல தகாத சம்பவங்கள் நடந்து விட்டது, இனிமேல் நடப்பதற்கான திட்டங்களும் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இனியும் நாம் ஏமாறக்கூடாது. நடந்தவை நடந்து போகட்டும், நடந்தவை அண்மையில் கூட 2 பெண்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு சென்று விட்டார்கள், எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதெல்லாம் நாம் கதையாக பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் இனியும் ஏமாந்தோன்னு சொன்னால் நம்மளை விட முட்டாளர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. இனி ஏப்ரல் 1 அது முஸ்லீம்களுக்கான தினம்னு மாற்றப்பட்ட ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா உலகத்தில் முட்டாளர்கள் முஸ்லீம்கள். ஏப்ரல் 1 பல காரணம் சொல்கிறாங்க அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. அதில் நான் அறிந்த ஒரு படித்த ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், இந்த ஏப்ரல் 1 முட்டாள் தினமாக எப்போது இவர்கள் ஆக்கினார்கள்னு சொன்னால், கடைசி முஸ்லீம் ஸ்பெயினிலிருந்து எப்போது வெளியேற்றப்பட்டானோ அன்றைக்குத்தான் அவர்கள் ஏப்ரல் 1 தான் கடைசி முஸ்லீம் ஸ்பெயினிலிருந்து வெளியேற்றப்பட்டான். ஏப்ரல் 1 ஸ்பெயினிலிருந்து முஸ்லீம்களை தொடச்செறிஞ்சாங்க, அன்னைக்கு தான் அவர்கள் பெயர் வைத்தார்கள் இது முட்டாள்கள் விரட்டி அடிக்கப்பட்ட தினம், ஸ்பெயினிலிருந்து முஸ்லீம்கள் ஒழிக்கப்பட்ட தினம். இனி இன்னொரு வரலாறு இங்கே திரும்பக்கூடாது. இனி அப்படிதான் எங்கள் காவிர்கள் நம்மை துச்சமாக கேவலமாக இனி ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள், நாம் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்து என்ன செய்வது, இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க என்ன செய்வது? அதை பற்றி நமக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது, ஒரு பாதுகாப்பு சிந்தனையும் கிடையாது. குறிப்பாக அண்மை காலங்களாக பல ஊர்களிலே நாம் கேள்விப்பட்ட சம்பவம், இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்முடைய பெண்களை வழிகெடுப்பதில் முதலிடத்தில் இருக்கிறார்கள். பல ஊர்களிலே முஸ்லீம் அல்லாத ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் நம்முடைய பெண்களை கவர்ந்து அவர்களை பேச்சின் மூலமாக வேறு பல உதவிகள் மூலமாக அவர்களை ஈர்த்து நம்முடைய பெண்களை வழிகெடுப்பதில் இவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அண்மையிலே கூட மேலப்பாளையத்திலே கூட இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு உலமாக்களால் நடத்தப்பட்டது. அதில் ஒவ்வொரு பகுதியிலும் முஸ்லீம் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் இருக்க வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கக்கூடாது. இந்த முஸ்லீம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சில பயிற்சிகள் கூட அவர்களுக்கு தரப்பட்டது. ஏன்னு சொன்னால் இவர்களால் தான் பல பெண்கள் வழிகெடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக. அண்மையில் மேலப்பாளையத்தினுடைய ஒரு சிறந்த பேச்சாளர் மௌலானா ஹாஜா முஹியுதீன் ஹசரத் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னதாக ஒரு சகோதரர் சொன்னார். மேலப்பாளையத்தில் ஒரு நிஸ்வான் மதரசாவிலே படித்த ஒரு அழகான நல்ல ஒழுக்கம் உள்ள பெண், நல்ல குடும்பத்தை சார்ந்த மார்க்கப்பட்டுள்ள பெண், நல்ல முறையில் எனக்கு முபல்லிகா பட்டம் வாங்கி ஒரு சிறந்த ஒழுக்கமுடைய ஒரு பெண் அண்மையிலே ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவரோடு ஓடி சென்று விட்டார். என்ன காரணம், இப்படிப்பட்ட பெண்கள் கூட வழி தவறாங்கன்னு சொன்னால் பெற்றோர்களை குறை சொல்ல முடியாது, குடும்ப பாரம்பரியத்தை குறை சொல்ல முடியாது. என்ன ஏதுன்னு விசாரிச்சோன்னு சொன்னால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆட்டோவில் அந்த பெண் தனியாக ஒரு ஆட்டோ டிரைவரோடு போயிருக்குது. தனியாக என்ன, நம்ம ஊர்லேயே பார்க்குறோம், ஸ்கூலுக்கு பல பெண்கள் போகிறாங்க, தனியாக போகிறாங்க ஆட்டோ டிரைவரோடு. இந்த பெண்களும் அவுளியாக்கள் அல்ல, முன்னால் இருக்கின்ற அந்த டிரைவர்கள்ட்டையும் என்னங்க நம்ம எந்த அடிப்படையில் நம்பி அனுப்பணும். அப்போ சொன்னாங்க அந்த பெண் ஒரு ஆட்டோ டிரைவரோடு தனியாக சென்ற நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன உதவி அந்த பெண்ணுக்கு அவன் செய்திருக்கிறான். அந்த உதவியின் மூலமாக ஏற்பட்ட அந்த பழக்கம் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் அவனைத்தான் மனமுடிப்பேன் என்று அவனோடு சென்று விட்டார். ஆக இப்படி நம்ம ஊருக்கு ஊர் கதைகளை கேட்குறோம், நம்ம ஊரில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இங்கேயும் சில RSS-னுடைய சூழ்ச்சிகள் சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஊரிலும் கூட சில பெயர்களை இங்கே நான் சொல்ல முடியாது. சில முஸ்லீம் அல்லாத ஆட்டோ டிரைவர்கள் இதற்கென இங்கேயும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமே இந்த முஸ்லீம் பெண்களிடம் பழகி அவர்களை கவர்ந்து அவர்களை ஏமாற்றி அவர்களை தவறான வழியில் ஈடுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு சூழ்ச்சிக்கான திட்டம் இங்கேயும் திட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றை குறித்து எந்த ஒரு சமூக அக்கறையும் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நாம் இருக்கிறோம். அதேபோல நம்முடைய ஊரில் உள்ள பெண்கள் அந்த ஸ்கூலை சார்ந்த நிர்வாகத்திற்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. கடந்த காலங்களிலே ஸ்கூலுடைய வேனை என்னங்க பிள்ளைங்களை அழைச்சி கொண்டு போனான், அந்த ஸ்கூல் வேன் என்ற பிறகு இப்போ என்னங்க ஆட்டோக்கள் தான் அதிகமாக போகுது. இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் முஸ்லீம் ஆட்டோ டிரைவர்கள் தான் இருந்தாலுமே கூட காலப்போக்கில் முஸ்லீம் அல்லாதவர்களும் காஃபிர்களும் இந்த ஆட்டோ ட்ரிப் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான சில சதித்திட்டங்களும் இருப்பதாக கேள்விப்படுறோம். எனவே இந்த நிர்வாகங்களும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஏதோ ஒரு பள்ளியை நடத்தணும், பிள்ளைங்களுக்கு கல்வியை கொடுத்தோம், இத்தோடு நம்முடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்று எண்ணக்கூடாது. எப்படி நம்முடைய அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக வருகிறார்கள், பாதுகாப்பாக திரும்பி செல்கிறார்கள், இதை குறித்து கவனத்தில் எடுத்துக்கொள்வதும் நம்முடைய ஒரு கடமை. இது பள்ளி நிர்வாகத்திற்கும் உண்டு, அதே போல பெற்றோர்களுக்கும் உண்டு. நாம் யாரோட நம்முடைய பிள்ளையை அனுப்புகிறோம், யாரோடு நாம் அனுப்பி வைக்கிறோம், கொஞ்சம் கூட நமக்கு வந்து உள்ளத்தில் ஒரு ரோஷமும் ஒரு தன்மானமும் இருந்தால் தனியாக ஒரு ஆட்டோவில் நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்புவோமா? ஆனால் பல பிள்ளைகள் தனியாக செல்வதை பல நாட்களிலே நானே பார்த்துருக்கிறேன். தனியாக ஆட்டோவில் போகிறாங்க. எந்த தைரியத்தில் நாம் அனுப்புகிறோம், எந்த ஒரு என்னங்க அலட்சியமாக நாம் இந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஏமாளித்தனமும் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஆக மிருதுவான இந்த நளினமான போக்கும் தான் எதிரிகள் நம்மை ஏமாற்றுவதற்கு நம்முடைய பெண்களை வழிகெடுப்பதற்கு அது மேலும் மேலும் வழிவகுத்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த நிலை தொடர்ந்து நீடிக்குமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஊரில் ஒரு பெண் மிச்சம் இல்லாமல் எல்லாம் முர்த்ததா போயிடுவான். ஒரு பெண் மிச்சம் இல்லாமல் அத்தனை பேரும் முர்த்ததாக போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள் திட்டங்களை தீட்டி கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை. நாம் புது கணக்கு போடுறது, நம்முடைய வியாபாரம் அடுத்து எப்படி வியாபாரத்தை பெருக்கிறது, இன்னும் எத்தனை இடங்களில் கடைகள் ஓப்பன் பண்ணுறது, பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இதில் தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறதே தவிர ஊர் இவ்வளவு கேடுகட்டு போய் கொண்டிருக்கிறது, ஒரு தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறது, இதை எப்படி தடுத்து நிறுத்துவது? ஏமாளிகளாக நாம் இருக்கிறோம், மாற்றார்களுடைய பார்வையிலே மிக கேவலமானவர்களாக இருக்கிறோம். அண்மையிலே நடந்த கேலிக்கூத்துகள், திருடன் என்கிற பேரிலே நடக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் என்ன? நம்மை மற்றவர்கள் அவ்வளவு கேவலமாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நம்மளை தரம் கட்டவர்களாக விளங்கி வச்சிருக்கிறாங்க. எனவேதான் இத்தகைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஏப்ரல் 1 நடக்கிற கலாட்டாக்கள், அது மாற்றார்களுடைய கலாச்சாரங்கள், அது இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் அல்ல. இந்த ஏமாறுவது என்பது ஒரு முஸ்லீமுக்கு பண்பல்ல, ஒரு முஸ்லீமுடைய அழகல்ல. ஒரு தடவை ஏமாந்து விட்டால் அடுத்த முறை ஒரு முஸ்லீம் ஒருபோதும் ஏமாற மாட்டான். இதுதான் உண்மையான முஸ்லீம்களுடைய பண்பு, இறையச்சமுடையவர்களுடைய பண்பு. அவர்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டான். ஒரு முஸ்லீம் ஏமாறுவான் யார்கிட்டன்னு சொன்னால் தன்னை போல உள்ள முஸ்லீம்கள்ட்ட ஏமாறுவான். எந்த விஷயத்தில்? உலக விஷயங்களில். அது பெருந்தன்மையான் ஒரு முஸ்லீம் பெருந்தன்மையாக ஏமாறுவான் யார்கிட்ட? ஒரு முஸ்லீமான சகோதரர்கிட்ட. சரி பரவாயில்ல, வியாபாரத்தில் ஒரு 5 ரூபா பொருளை ஒரு முஸ்லீம் 10 ரூபா பொருளுக்கு எனக்கு வித்துட்டாரு, சரி என் சகோதரன் தான் சாப்பிட்டு போகிறான். பெருமானார் சொன்னாங்க இந்த விஷயத்தில் ஏமாறலாமே தவிர, ஆனால் இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்களில் இனியும் நாம் ஏமாந்து கொண்டிருக்க கூடாது. எனவே அன்பிற்குரிய பெருமக்களே, நம்ம ஊரிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை எல்லாம் கொஞ்சம் நாம் அக்கறையோடும் கவலையோடும் பார்த்து இனிமேல் எந்த பெண்ணும் நம்முடைய ஊரிலே இத்தகைய ஒரு மானக்கேடான செயலுக்கு ஆளாகி விடாமல் இருக்க அடுத்து நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் விஷயத்திலே ஊருக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. யார் ஆட்டோ ஓட்டலாம் என்கிறது ஒரு கட்டுப்பாடு தேவை. இந்த கட்டுப்பாடு விதிக்கலன்னு சொன்னால் ரொம்ப ஆபத்தாக ஆகி போய்விடும். எனவே ஊருக்குள்ள பல முஸ்லீம் அல்லாதவர்கள் பல பெண்களோடு தொடர்பு வச்சிருக்கிறாங்க. அந்த தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு, யாரால் எங்கெங்க தொடர்பு வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் தீர விசாரித்து இந்த தொடர்புகளை முறியெடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வழியை நாம் காண வேண்டும். ஆனால் நிறைய பேருக்கு தெரிகிறது இவர்கள் அயோக்கியர்கள், மோசமானவர்கள், நம்முடைய பெண்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள் என்று தெரியுது. ஆனால் அப்படிப்பட்ட காவிர்கள்ட்ட கூட நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவனை போய் மாப்பிள்ள மச்சான்னு பேசிட்டு இருக்கிறான். நம்முடைய சமுதாயத்தினர்கள் அந்த மோசமானவர்களிடத்திலே, அயோக்கியர்களிடத்திலே நம் சமுதாய பெண்களை வழிகெடுப்பதற்காக திட்டங்கள் தீட்டுகிற அவர்களிடத்தில் சென்று நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவன்கிட்ட மாப்பிள்ள மச்சான்னு சொல்லி உறவு பாராட்டுறாங்க. குர்ஆன் காஃபிர்களை நண்பர்களாக ஆக்காதீர்கள், உற்ற தோழர்களாக ஆக்காதீர்கள். நட்பு என்பது ஒரு முஸ்லீமோடு தான் இருக்கணும், நல்ல மனிதனோடு தான் இருக்கணும். ஒரு காஃபிர்ட்ட பழகலாம், தேவைக்கு பழகுகிறோம், சில உறவுகளுக்காக பழகுகிறோம். பழக்கம் வேறு, நட்பு வேறு. ஒரு உளப்பூர்வமான நட்பு என்பது ஒரு முஸ்லீம் முஸ்லீமோடு தான் இருக்கணுமே தவிர காஃபிரோடு இருக்கவே கூடாது. வெறும் பழக்கத்தோடு தான் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உளப்பூர்வமான நட்பையும் நாம் அவர்களோடு வைத்திருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நிலையை உடனடியாக நாம் மாற்ற வேண்டும். அடுத்ததாக, இந்த ஏப்ரல் 1 பெரும்பாலும் நம்முடைய வசதி படைத்தவர்கள் வியாபாரிகள் எல்லாம் கணக்கு புது கணக்கு ஆரம்பிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஹஜரத்மார்களை அழைத்து நோட்டில் எழுதுகிறோம், துவாக்கள் ஓதுகிறோம், நாங்கள் புதுக்கணக்கு நாம் போடுறோம். இந்த புதுக்கணக்கை போடுகிற நேரத்திலே நாம் சற்று யோசிக்க வேண்டும். இந்த உலக விஷயத்திற்காக நாம் என்ன செய்கிறோம், ஒரு கணக்கு நாம் போடுறோம். நம்முடைய மறுமை, நம்முடைய ஆகிரத்துறை வாழ்க்கைக்காக என்ன கணக்கு நாம் போட்டு வைத்திருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்குடைய மஜ்லிஸை பார்த்து கேட்டாங்க, திவாலாகி போன மனிதன், உண்மையாக திவாலாகி போன மனிதன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. இப்போ திவாலாகி போனவன்னா யாரை நாம் சொல்லுவோம்? யார் வந்து என்னங்க நல்ல வசதியாக இருந்து எல்லா செல்வத்தையும் இழந்துட்டானோ, காசு பணத்தை எல்லாம் இழந்து விட்டானோ, அவனை தான் திவாலாகி போனவன் சொல்லுவோம். சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரிடத்திலே பைசா இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்தானோ அவன் திவாலாகி போனவன் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திவாலாகி போனவன் அவன் அல்ல, உண்மையாக திவாலாகி போனவன் யார் என்று சொன்னால், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் அவனுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லா வணக்கங்களோடும் அல்லாஹுக்கு முன்னால் வருவான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வருவான். அவனுடைய அமல்கள் மலை போன்று குவிந்திருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்விடத்திலே சொல்வார், அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்வான், ஏ அல்லாஹ், இவன் உலகத்திலே என்னை ஏமாற்றினான், உலகத்திலே எனக்கு மோசடி செய்தான். அல்லாஹ் உடனே அந்த மனிதனுடைய நன்மையை தூக்கி அல்லாஹ் இவனுக்கு கொடுப்பான். இன்னொரு வருவார், வந்து சொல்வார், ஏ அல்லாஹ், இவன் உலகத்தில் என்னை திட்டினான், நாலு பேர் முன்னிலையில் என்னை கேவலப்படுத்தினான், அல்லாஹால அவனுடைய நன்மையை தூக்கி இவனுக்கு கொடுப்பான். இப்படி ஒவ்வொருவராக வந்து இவனால் யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ எல்லா மனிதர்களும் அல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாங்க, இவன் எனக்கு அது செஞ்சான் இது செஞ்சான், அல்லாஹால அவனுடைய நன்மைகளை பூரா எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருவான். ஒரு கட்டத்தில் அவனுடைய நன்மைகள் முடிந்துவிடும், இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இருப்பார்கள், அல்லாஹத்தாலா இவனால் யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவனுடைய பாவத்தை பூரா தூக்கி இவன் தலையில் சுமத்திடுவான். ஒரு கட்டத்தில் நன்மைகளோடு வந்தவன் பாவ சுமைகளோடு நரகத்திற்கு செல்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவன் தான் உண்மையிலே திவாலாகி போனவன். எனவே வியாபாரத்தில் லாப நஷ்ட கணக்கு பார்க்குறோம், ஆனால் நம்முடைய ஆகிரத்துறை லாப நஷ்ட கணக்கு, நம்முடைய மறுமையினுடைய லாப நஷ்ட கணக்கு, அதை குறித்து நாம் சிந்திப்பதே கிடையாது. நாம் யாரிடத்திலே அத்தகைய ஒரு கணக்கு இருக்கிறது, நான் என்னென்ன அமல்கள் செய்தேன், என்னென்ன பாவங்கள் செய்தேன், இந்த பாவங்களுக்கு நான் தௌபா செய்தேனா இல்லையா, இந்த கணக்கு நம்மிடத்தில் யாரிடத்தில் இருக்கிறது? ஆக அத்தகைய ஒரு சிந்தனை இன்றைக்கு நம்மிடத்தில் அறவே கிடையாது. எதற்காக வாழ்கிறோம், எதற்காக சம்பாதிக்கிறோம், இந்த வியாபாரத்தினுடைய நோக்கம் என்ன, அதை நாம் புரியவில்லை. அல்லாஹ் திருமறையிலே உண்மையான சஹாபாக்களை பற்றி சொல்லுகிற போது சொன்னான், ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லா. அந்த சஹாபா பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களது வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவர்களை தடுக்காது, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவர்களை தடுக்காது, தொழுகை விட்டும் அவர்களை தடுக்காது. அவர்கள் கடையில் இருந்தாலும் பாங்கு சத்தம் கேட்டதும் பள்ளிக்கு வருவார்கள். இன்னைக்கு பாங்கு சத்தம் கேட்டு வராத ஆளுகள் எல்லாம் திருடன் சத்தம் கேட்டு ஓடி வர்றான். பள்ளிக்கு வந்ததில் ஒரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு, ஆனால் திருடனுக்காக காத்திருந்து ராத்திரி பூரா 4 வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் கரெக்டாக ஃபஜ்ருக்கு முன்னால் போய் தூங்கிடுவாங்க. அதில் வந்து ஷைத்தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பான், அவன் கரெக்டாக முழிக்க வச்சிருக்கிறதே அந்த 4 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவ்வளோ நேரம் இருந்தவன் ஃபஜ்ர் தொழுதுட்டு போய் படுக்கலாம், ராத்திரி பூரா இருந்திருக்கிறான், ஃபஜ்ர் தொழுதுட்டு படுக்கலாம். அப்போ சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அவர்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தடுக்காது, தொழுகை விட்டும் அவர்களை தடுக்காது. என்ன வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ்வுடைய திக்கரும் தொழுகையும் அவர்களை ஒருபோதும் தசைதிருப்பாது என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உண்மையான வியாபாரிகளாக இருக்கிறோமா? இந்த அல்லாஹ் தந்திருக்கிற இந்த காசை கொண்டு நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் என்ன சேவை செய்திருக்கிறோம்? அல்லாஹ் நிறைய செல்வத்தை தந்திருக்கிறான், இதை நாம் சமூகத்திற்கு பயனுள்ள வழியிலே நாம் கொடுத்திருக்கிறோமா? மதீனா நகரத்தில் பெருமானார் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனாவுடைய எல்லா கிணற்று தண்ணீருமே ஓருப்பான தண்ணீர், குடிக்க முடியாது, எல்லா தண்ணீருமே ஓருப்பாக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு கிணறு ருகுமா என்று சொல்வார்கள், அந்த கிணற்று நீர் மட்டும்தான் நல்ல மதுரமான தண்ணீர். முஸ்லிம்கள் அந்த கிணத்துல போய் தண்ணி குடிக்க போனால் அந்த கிணத்தினுடைய உரிமையாளர் ஒரு யூதர், அவர் முஸ்லீம்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்து விடுகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கிணற்றை யார் முஸ்லீம்களுக்காக வாங்குகிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன். உடனே ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிணற்றினுடைய உரிமையாளர் யூதர்கிட்ட போய் பேசினாங்க, இந்த கிணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி. அந்த யூதன் என்ன செஞ்சான், விலையை ரொம்ப அதிகமாக சொன்னான். ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரும் விலையை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அதை முஸ்லீம்களுக்காக வஃப்பு செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், இனி உஸ்மான் என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது அவருக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாது. இந்த ஒரு காரியத்தின் மூலம் சமூகத்திற்காக அவர் ஆற்றிய இந்த தொண்டின் மூலம் அல்லாஹால அவருடைய எல்லா தவறுகளையும் மன்னித்து விட்டான். இனி அவருக்கு என்ன செய்தாலும் அது அவருக்கு இடைஞ்சல் தராதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய செல்வந்தர்களிடத்திலே இத்தகைய ஒரு சிந்தனை இருக்கிறதா? நம்முடைய ஊருக்கு எவ்வளவு நலத்திட்டங்கள், நம்முடைய ஊருக்கு எத்தனையோ சேவைகள் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த சேவை மனப்பான்மை நம்மில் எத்தனை நபர்களுக்கு இருக்கிறது? நாம் எவ்வளோ ஹதீசுகள் கேள்விப்படுறோம், ஒரு சாதாரண ஒரு விபச்சாரி, ஒரு சாதாரண ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதன் காரணமாக அவள் சொர்க்கம் சென்றாள் என்று பெருமானார் சொன்னாங்க. ஒரு நாயின் மீது கருணை காட்டிய அந்த விபச்சாரிக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைத்தது என்று சொன்னால், நம் சமூகத்தில் எவ்வளவு இறக்கப்பட வேண்டியவர்கள், எவ்வளவு நலிந்து போன மக்கள், எத்தனை விதவைகள், எத்தனை அனாதைகள், எவ்வளவு ஏழைகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க, இவர்கள் மீது ஒரு நாளாவது நம்முடைய கருணை வந்ததா? நம்மோடு வாழ்கிறார்கள், நம்முடைய ஊரிலேயே இருக்கிறார்கள், நமக்கு அருகில் இருக்கிறார்கள். இந்த அனாதைகள் பற்றி, இந்த விதவைகள் பற்றி, இந்த ஏழைகளை பற்றி அறவே நம்முடைய செல்வந்தர்கள் பணக்காரர்களுக்கு கொஞ்சம் கூட என்னங்க சிந்தனை கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம், எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த செல்வம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது நல்ல செல்வம், மக்களுக்கு பயனளிக்கவில்லை என்று சொன்னால் அது நல்ல செல்வம் அல்ல. உலகத்தையே ஆட்சி செய்த அலெக்சாண்டர் அவர் மரணிக்கும் போது என்ன சொன்னார்? மரணிக்கிற நேரத்தில் சொன்னார், என்னுடைய கல்லறையில் எழுதுங்கள், என்னுடைய கல்லறையில் எழுதுங்கள், உலகத்தை ஆட்சி செய்த அலெக்சாண்டரும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் எதையும் கொண்டு செல்ல முடியவில்லை, இரண்டு கைகளையும் விரித்து கொண்டு தான் நானும் செல்கிறேன். ஆக என்ன எவ்வளவு சம்பாதிச்சு நீங்கள் எத்தனை கிளைகளை திறந்து என்ன எடுத்துக்கொண்டு நாம் செல்ல முடியும்? ஆனால் சமூகத்திற்காக செலவு செய்தால், சமுதாய பணிகளுக்காக செலவு செய்தால் மரணத்திற்கு பிறகு அது உங்களுக்கு தொடரும். பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, ஏழு அமல்கள் ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னாலையும் தொடரும். மன் அல்லம இல்மன், பிறருக்கு ஒரு இல்மை கற்றுக் கொடுத்தால், ஒரு அறிவை கற்றுக் கொடுத்தால் அல்லாஹாலா இதனுடைய சவாபு இறந்த பிறகும் அவருடைய கபூரில் வந்து கொண்டே இருக்கும். கல்வி அறிவுங்கிறது சாதாரணமானதல்ல. உலமாக்கள் சொல்லுவாங்க, குரான்ல அல்லாஹ் ஒரு ஆயத்தில் வேட்டையை பற்றி ஒரு சட்டம் சொல்கிறான், வேட்டையாடுறது முஸ்லீம்கள் வேட்டையாடி சாப்பிடலாம், நேரடியாக அம்பறிந்து வேட்டையாடுவது ஒன்று, இன்னொன்று வேட்டைக்கென சில பிராணிகளை பயிற்சி அளித்து, இப்போ நாய் இருக்குது, நாய்க்கு வந்து வேட்டைக்கான பயிற்சி அளித்து அந்த நாயை அனுப்பி அது ஒரு முயலையோ ஒரு மானையோ பிடித்து கொண்டு வந்தால் அந்த மானை சாப்பிடலாம், அந்த முயலை நாம் சாப்பிடலாம். ஆனால் இதுக்கு என்ன நிபந்தனைன்னு சொன்னால், அல்லாஹ்தலா குர்ஆன்ல பயிற்சி அளிக்கப்பட்ட நாய், இப்போ பயிற்சி அளிக்கப்படாத நாய் அது வேட்டையாடி கொண்டு வந்தால் சாப்பிடக்கூடாது, பயிற்சி அளிக்கப்பட்ட நாய் கொண்டு வந்தால் சாப்பிடலாம். அரபியில் இந்த பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்க்கு சொல்லுவாங்க அல் கல்புல் முஅல்லம், பயிற்சி அளிக்கப்பட்ட நாய். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு நாய்க்கு கூட ஒரு அறிவு இருக்குமானால் அந்த அறிவை அல்லாஹ் மதிக்கிறான். அந்த அறிவுள்ள நாய் வேட்டையாடி கொண்டு வந்தால் நீ சாப்பிடலாம், அறிவில்லாத நாய் வேட்டையாடி கொண்டு வந்தால் சாப்பிடக்கூடாது. இப்போ அறிவுக்கு அல்லாஹிடத்தில் அவ்வளவு மதிப்பு இருக்கிறது, அறிவை அல்லாஹத்தில் அவ்வளவு மதிக்கிறான். அப்போ ஒரு அறிவை கொடுத்தோன்னு சொன்னால் இது ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னாலும் செல்லக்கூடியவை. நம்முடைய இளைஞர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வை முடித்திருக்கிறார்கள். எத்தனையோ இளைஞர்கள் ஏழை மாணவர்கள், உயர்கல்வி படிப்பதற்கான ஆசை அவர்களிடத்தில் இருக்கலாம், ஆர்வம் இருக்கலாம், அதேபோல் அவர்களிடத்தில் எல்லா தகுதியும் இருக்கலாம், ஆனால் குடும்பச் சூழல், தன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமை, இதனால் படிக்க முடியாமல் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த தனவந்தர்கள் ஊருடைய செல்வந்தர்கள் நினைத்தால் நம்முடைய ஊருடைய அத்தனை ஏழை மாணவர்களையும் அவர்களால் படிக்க வைக்க முடியும். ஆனால் அதற்கான தாராள உள்ளம், தாராள மனது என்னங்க இன்னைக்கு நமக்கு கிடையாது. எனவே இந்த நம்முடைய செல்வங்கள் எல்லாம் நல்ல வழியில் பயன்பட வேண்டும், நம்முடைய ஊருக்கு என்னங்க பயனுள்ள வழியில் கழியணும். அந்த வகையில் தான் கடந்த வாரம் கூட நான் சொல்லியிருந்தேன், என்னங்க வட்டி இல்லாத அழகிய கடன்கிற அந்த ஒரு என்னங்க முறை நம்ம ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி என்னங்க எல்லா வங்கிகளுமே இந்த திட்டத்தை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. எனவே ஊரில் வந்து ஒரு 5000 ரூபா 10000 ரூபாய்க்கு கூட கடன் வாங்கக்கூடிய அவமானம், வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய அவமானம் நம்ம உள்ளூர்லேயும் வாங்குகிறாங்க, பக்கத்தில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்டையுமே கடன் வாங்குறாங்க. ஒரு 5000 ரூபா தேவைக்காக நம்முடைய ஈமான் அடகு வைத்து, நம்முடைய கௌரவத்தை அடகு வைத்து பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட போய் என்னங்க வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிற நிலை. ஆனால் இந்த தனவந்தர்கள் செய்கிற ஆடம்பரங்களை எல்லாம் குறைத்து, வீண்வரையங்களை குறைத்து இந்த தொகையை வந்து ஒரு என்னங்க அழகிய கடன்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யலாம். எனவே புது கணக்கு போடுகிற இந்த நேரத்திலே ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு லாபத்தை தந்தானோ இந்த லாபம் மேலும் பெருக வேண்டுமானால் இந்த மக்களுக்கு பயனுள்ள வகையிலே செலவு செய்ய வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் இந்த செல்வத்தை நமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த பயனுள்ள காரியங்கள், சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகள், இந்த சிந்தனையும் நம்முடைய செல்வந்தர்களிடத்திலே வந்து விடுமானால் அல்லாஹ் நன்றியுள்ள மக்களுக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்தி தருவதாக சொல்கிறான். அந்த வகையிலே நாமும் இங்கே சில இளைஞர்களை வைத்து, ஆர்வம் உள்ளவர்களை வைத்து ஒரு சில முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹால அந்த முயற்சிகளை எல்லாம் பயனுள்ள பறக்கத்தான முயற்சிகளாக ஆக்கணும். தனவந்தர்களான என்னங்க செல்வந்தர்கள் வியாபாரிகளும் இதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைக்க வேண்டும். அந்த வகையிலே அண்மையிலே கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் சென்னை மக்கா மசித்தினுடைய இமாம் ஷம்சுத்தீன் காசிமி அவர்களை நாம் இங்கே அழைத்து வந்திருந்தோம். அவர்கள் மக்கா மசிதிலேயே அழகிய கடன் ஐஏஎஸ் அகாடமி என்கிற நம்முடைய முஸ்லீம் மாணவர்களுக்கான ஐஏஎஸ் பயிற்சி வகுப்புகள் இலவசமாக அங்கேயே அவர்களை தங்க வைத்து, அவர்களுக்கு பள்ளியினுடைய சூழ்நிலை, தொழுகை, மார்க்க பயிற்சி, இந்த சூழலிலேயே அவர்கள் ஐஏஎஸ் ஆவதற்கான ஒரு பயிற்சி வகுப்புகள் அங்கே நடத்தப்படுகிறது. நம்முடைய முஸ்லீம் மாணவர்கள் ஐஏஎஸ் ஆகி அவர்கள் பல அதிகாரிகளாக, பல கலெக்டர்களாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்முடைய சமுதாயத்திற்கு அதை கொண்டு எவ்வளவோ நன்மைகள் செய்ய முடியும். அதுவும் மார்க்க சூழலில், இறைச்சமுடைய ஒரு சூழலில் அவர்கள் உருவாக்கப்பட்டு சிறந்த அதிகாரிகளாக வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க லஞ்சம் வாங்காமல் ஒரு நல்ல ஒரு என்னங்க பணி செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. இது ஆரம்பித்ததற்கான காரணத்தை கூட ஹஜரத் அவர்கள் விரிவாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சரால் சாதிக்க முடியாத விஷயத்தை, ஒரு எம்எல்ஏ எம்பியால் சாதிக்க முடியாத விஷயத்தை, ஒரு அரசியல் கட்சியால் சாதிக்க முடியாத விஷயத்தை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சாதிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் முதல்வர்களையும் எம்எல்ஏக்கள் எம்பிக்களையும் வழிநடத்துகிறார்கள். இவர்கள் சொல்வதைத்தான் அவர்கள் செய்தாக வேண்டும். இவர்கள் அந்த முதல்வரை மிரட்டக்கூட முடியும். எனவே நம்முடைய சமுதாய இளைஞர்கள் எல்லா துறையிலும் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் அதை அவங்க வந்து என்னங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்முடைய ஊரில் எங்கெங்கு ஆர்ட்ஸ் காலேஜிலோ இன்ஜினியரிங் காலேஜிலோ நம்முடைய மாணவர்கள் எந்தெந்த கல்லூரிகளில் படிக்கிறாங்களோ அந்த மாணவர்களுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி திண்டுக்கல்லிலே ஒரு பயிற்சி முகாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு ஐஏஎஸ் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குதோ, ஏன்னா ஐஏஎஸ்னாலே வந்து அது ஒரு பெரிய மலையாக கருதக்கூடிய ஒரு காலம் இது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே முஸ்லீம் மாணவர்களும் அதை படிக்க முடியும், அது எளிமையான ஒன்றுதான் என்று ஆர்வப்படுத்தும் விதமாக தமிழகம் முழுவதும் ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தி கொண்டு வர்றாங்க. அதில் சில முக்கியமான முஸ்லீம் ஐஏஎஸ் அதில் வந்து கலந்துக்கிறாங்க. நம்முடைய மாணவர்களுக்கு ஆர்வப்படுத்தி ஊக்கப்படுத்தி பேசவிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் எங்கெங்கே படிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் தயவுசெய்து நம்மோடு தொடர்பு கொள்ள செய்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நம்முடைய பள்ளிக்கு வந்து விட்டால் அவர்கள் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் திண்டுக்கலுக்கு அழைத்து சென்று அந்த பயிற்சி வகுப்பிலே கலந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் எல்லோரும் ஒத்துழைக்குமாறும் குறிப்பாக மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்த கல்லூரி மாணவர்கள் எல்லோரிடமும் தெரிவித்து இந்த முகாமிலே கலந்து கொண்டால் அவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக கடந்த ஜும்மாவிலே இந்த அன்வாரு சுஃபா என்கிற அந்த மக்தப் மதரசாவை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதற்கான விண்ணப்ப படிவங்கள் வந்துவிட்டன. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளை அதில் சேர்த்து நீங்கள் நல்ல சிறந்த குழந்தைகளாக அவர்களை உருவாக்கணும். இந்த மக்தபுடைய இந்த பாடத்திட்டம் சுமார் 16 வருட பாடத்திட்டம் அது. இந்த பாடத்திட்டத்தில் ஒரு குழந்தை படிச்சிருச்சுன்னு சொன்னால் முழுமையாக ஆலிமாக ஆகிடும். ஒரு கட்டம் என்னங்க ஒரு ஸ்கூலில் படித்துக்கொண்டே இந்த காலை மாலை மக்தப் மதரசா மட்டும் படிச்சுட்டாங்கன்னு சொன்னால் மிகச்சிறந்த ஆலிம்களாக ஆயிடுவாங்க. இந்த மக்தபில் அவங்களுக்கு தீனும் அடிப்படை கொள்கையும் சரியாக கொடுக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் எத்தனை வழிகேடான சம்பவங்களை பார்க்குறோமோ இந்த சம்பவங்கள் நிச்சயமாக நடக்காது. அதனால் அந்த ஒரு விண்ணப்ப படிவத்தினுடைய ஒரு 10 ரூபாய்க்கு என்னங்க விற்கப்படுது. இந்த மக்தப் திட்டத்தின் என்னன்னு சொன்னால் மாதம் 100 ரூபா ஃபீஸு. இந்த 100 ரூபா ஃபீஸினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு அதாவது உலக கல்விக்காக இவ்வளவு செலவு செய்கிறோம், ஒரு மார்க்கத்திற்காக ஒரு 100 ரூபாய் கொடுப்பது ஒரு பாரமான விஷயம் அல்ல. ஒரு பொறுப்புணர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த 100 ரூபா ஃபீஸ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷால்லா 2 இடங்களில் ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற திங்கட்கிழமையிலிருந்து இன்ஷால்லா அது துவங்கப்படுகிறது. உங்களுடைய குழந்தைகளை தாராளமாக அந்த விண்ணப்பங்களை வாங்கி அதில் சேர்த்து நல்ல தீனுடைய ஒரு சூழலை உங்களுடைய குடும்பத்தில் உருவாக்கணும்னு சொன்னால் இந்த மக்தப் எனக்கு உதவும். இது இன்ஷால்லா ஊரில் இன்னும் பல இடங்களில் ஆரம்பித்ததுன்னு சொன்னால் ஒரு 10 வருடத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய ஊரிலே நாம் காண முடியும். இல்லாமல் அல்லாஹாலா நம்மை ஏமாளிகளாகவோ ஏமாற்றுபவர்களாகவோ இல்லாமல் எல்லா நிலையிலும் விழிப்புணர்வுள்ள மக்களாக புத்திசாலிகளாக நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை எல்லாம் சமுதாயத்திற்கு பயனுள்ள வழிகளிலே செலவு செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கிடுவானாக. வாஹுரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.